بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் முதல் முதலாக இந்த நாட்டிலே அல்லாஹுடைய அருள் பொருந்திய இந்த இரவிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்றைய தலைப்பு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அடிக்கடி பேசப்பட வேண்டிய தலைப்பு. இந்த தலைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அழைப்பாளர் என்ற முறையில் இந்த சமூகத்திடத்திலே முன்வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த காலத்தில் அதிகமான செய்திகள் கேள்விப்படுகிறோம். அதிகமான செய்திகளை குறிப்பாக என்னை போன்ற அழைப்பாளர்கள் எல்லோரும் கேள்விப்படுவார்கள். அவர்களுக்கு கேள்விகளாக கேட்கப்படுகிறது. ஃபேஸ்புக்குடைய பக்கத்தில் கூட என்னிடத்தில் இந்த வாரம் எண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த கேள்வியை முன்வைத்து என்னிடத்தில் பேசியிருப்பார்கள். என்ன கேள்வி தெரியுமா? பிரதர், நான் ஒரு தவறான பழக்கத்திலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். சகோதரரே, நான் ஒரு தவறான படத்தை ரமதான் நேரத்தில் கூட பார்த்து விட்டேன். சகோதரரே, இந்த ரமதான் நேரத்தில் கூட என்னால் ஹராமில் இருந்து விலக முடியவில்லை. சகோதரரே, எனக்கு ஒரு பெண்ணோடு தவறான தொடர்பு இருக்கிறது. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோடு எனக்கு தவறான தொடர்பு இருக்கிறது. இப்படி இந்த சமூகம் முழுக்க இல்லா மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களான ஆண்களையும் பெண்களையும் தவிர பெரும்பான்மையான இந்த சமூகத்துடைய வாலிபர்களிடத்திலே தவறான பழக்கங்களும் செயல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் நாங்கள் திருமணம் செய்யவில்லை. சமூகத்துடைய பெரிய முசீபத் இது. காலம் மாறிவிட்டது பெற்றோர்களே. இந்த உலகத்துடைய கலாச்சாரம் மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் பெண்களை ஒரு மோகப் பொருளாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் உலகம் முழுக்க பரவிவிட்டது. இசை என்ற பெயரில் பெண்கள் மிருகங்களாக காட்டப்படுகிறார்கள். அதனுடைய வார்த்தைகள் மூலமாக ஒரு பெண் என்றாலே அவள் இச்சைக்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அளவிற்கு இந்த உலகம் பெண்களை ஒரு மோகப் பொருளாக காட்டி 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 அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த காலத்திலே வாழக்கூடிய எல்லா வாலிபர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தவறான செயல்களும் தவறான எண்ணங்களும் தவறான பழக்கங்களும் நிரம்ப காணப்படுகிறது. அதற்கு காரணம் தாமதமாக திருமணம் செய்தல். ஹலாலான வழியில் அவர்களை செல்லுவதற்கு தடையாக யார் இருப்பதென்று பார்த்தால் அவர்களுடைய பெற்றோர்கள். 25 வயசாயிடுச்சு எனக்கு, 28 வயசாயிடுச்சு எனக்கு, எனக்கு இன்னும் திருமணம் முடியல. ஏன்? என்னுடைய வாப்பா அம்மா கல்யாணம் பண்றதுக்கு தடையா இருக்கிறாங்க. இன்னும் நீ சம்பாதிக்கணும், இன்னும் நீ படிக்கணும், இன்னும் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு கொடுக்கணும். உன் தங்கச்சி இப்பதான் 8 வயசு இருக்கா,
அவளுக்கு 18 வயசு எப்போ வருதோ அதுக்கு பிறகுதான் நீ கல்யாணம் முடிக்கணும். வீடு இப்பதான் ஒரு மாடி கட்டி இருக்கு, ரெண்டாவது மாடி எப்ப கட்டுறோமோ அப்பதான் கல்யாணம் முடிக்கணும். இப்படி பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர்கள் மேல் திணித்து எப்படி இந்த உலகத்தில் ஹலாலாக வாழ்வதென்று தெரியாமல் ஹராமை எளிதாகவே அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்வை சொன்னார்கள்? யா மஅஷர ஷபாப் மன் இஸ்தத்தா மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்ஜ். யாரெல்லாம் கல்யாணம் முடிக்காத வாலிபர்கள், யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கல இன்னும் கையை உயர்த்துங்க. கல்யாணம் முடிக்காதவங்க எல்லாம் முதல் கல்யாணம் தான் கேட்கிறேன். யாரெல்லாம் முடிக்கல? ரொம்ப கம்மியா இருக்கீங்க. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? விக்கப்படுறீங்களா கை உயர்த்துறதுக்கு? அப்ப எப்ப கல்யாணம் முடிக்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபர்களே நேரடியாக அழைக்கக்கூடிய அழைப்பு, பெற்றோர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கவில்லை, இங்கு ஆண்களின் பெற்றோர்களை அழைக்கவில்லை. யா மஅஷர ஷபாப் என் சமூகத்தின் வாலிபர்களே, மன் இஸ்தத்தா மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்ஜ். யாருக்கு பாஅத் இருக்கிறதோ, பாஅத் என்றால் செல்வத்தாலும் உடலாலும் வலிமை உள்ளவர், இந்த வலிமையை அடைதல், செல்வத்தாலும் உடலாலும் வலிமையை அடைதல், இந்த தன்மை உங்களிடத்திலே இருந்தால் ஃபல்யதஸவ்ஜ், அவர் திருமணம் முடிக்கட்டும். யாருடைய கட்டளை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை. ஃபமன் லம் யஸ்தத்அ ஃஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா. யாருக்கு இயலவில்லையோ திருமணம் செய்வதற்கு உடலாலும் செல்வத்தாலும், யாருக்கு இயலவில்லையோ அவர் நோன்பை நோற்கட்டும், அது அவருக்கு பரிகாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்தில் கூறுகிறார்கள், நீங்கள் திருமணம் செய்யுங்கள், ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். சுப்ஹானல்லாஹ், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களுடைய கற்பை, உங்களுடைய மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கும். ஹராமான வழியில் நீங்கள் செல்வதிலிருந்து திருமணம் உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தும். அதனால் வாலிபர்களே நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நசீபாக்கணும். எப்படி நசீப் இருக்கு அவர்களுக்கு? 27, 28, 29 இன்னும் சில ஊர்களுடைய கலாச்சாரம் 30 வயசை தொட்டாதான் கல்யாண பேச்சு எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாண பேச்சு எடுத்தா அஸ்தகுஃபிருல்லாஹ் அலஅதீம். என்ன நீ உன் மனசுல இந்த வயசுலயே இந்த ஆசையா? இப்பவே கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிக்க போற நீ? உன் பழக்க வழக்க சரியில்லை, அதனாலதான் இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசுற. அவன் பழக்க வழக்க சரியில்லாம தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் மூலம் ஹராமான தொடர்புகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறான். ஹலாலில் வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுகிறான் என்றால் ஹராமை செய்வதை விட ஹலாலை செய்வது சிரமமா? இந்த சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஹராமை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்துகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது ஹராமான வழியில் செல்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை பொறுத்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளை கல்லூரியிலே படிக்கும் பொழுது ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பிள்ளை கல்லூரியிலே படிக்கும் பொழுது தனிமையில் படங்களை, சினிமாக்களை பார்க்கிறான் என்று தெரியாதா? சினிமாக்களை பார்க்கக்கூடியவன், பெண்களிடத்திலே பேசக்கூடியவன், பழகக்கூடியவன் எதை உள்ளத்திலே கொண்டிருப்பான்? இதை அறியாத பெற்றோர்கள் அவர்களுடைய காலத்திலேயே இன்னும் நாங்கள் வாழ்வதாக எண்ணிக்கொண்டு திருமணத்தை தாமதப்படுத்துகிறார்கள். அதனால் இந்த சமூகத்தில் ஜினாக்கள் அதிகமாகிவிட்டது. காலேஜ் படிக்கும் போது டேட்டிங் போகாத ஒரு முஸ்லிம் வாலிபர் இல்ல மாஷா அல்லாஹ், ரொம்ப குறைவுங்க. அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நெருக்கமான பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கல்லூரிகளில் ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறார்கள் என்று தனிமையில் கேட்டு பாருங்கள், தெரியும். உலகத்தில் என்ன நடக்கிறது, எதை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள், தெரியும் அதற்கு பிறகு. இப்படி பார்க்கக்கூடியவன் சதா நேரமும் இந்த சிந்தனையையே அவனுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் எதை விரும்புவான் என்று உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்தத்தா மின்கும் அல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், யாருக்கு வயதை அடைகிறீர்களோ, செல்வத்தாலும் உடலாலும் வலிமையை பெறுகிறீர்களோ, அவர்கள் திருமணம் செய்யுங்கள், அது உங்களுக்கு கற்பை பாதுகாக்கும். அதனால் வாலிபர்களே, போராடுங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு. ஹலாலுக்காக போராடலாம், தவறில்லை, ஹராமிற்காகத்தான் போராடக்கூடாது. ஹலாலுக்காக எதையும் தியாகம் செய்யலாம். அல்லாஹ் கூறுகிறான், எம்முடைய வழியில் யார் முயற்சி செய்கிறார்களோ, போராடுகிறார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய எம்முடைய வழிகளை நாம் திறந்து வைப்போம். ஹலாலில் நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வழியை திறந்து வைப்பான். உங்கள் பெற்றோர்களோடு போராடுங்கள், சிறிய வயதிலேயே வாலிபத்திலேயே திருமணம் முடிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்று சொன்னார்கள்? எத்தனை ஆண்டுகள்? 60-70 வரைக்கும் தான். இந்த காலத்தில் பார்த்தா 40 தாண்டதே ரொம்ப சிரமமா இருக்கு. நீ 30 வயசுல கல்யாணம் முடிச்சா அது முதுமை, அது வாலிபம் அல்ல. அந்த வயசான காலத்தில் கல்யாணம் முடிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு எத்தனை பிள்ளைகளை பெற்று எத்தனை பிள்ளைகள் வளர்றதை பார்க்க போறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹலாலில் இந்த சமூகத்தை வார்த்தெடுப்பதற்கு அவசியம் அவசர திருமணம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வயதை அவர்கள் அடைந்து விட்டால், செல்வத்தாலும் உடலாலும் சக்தியை பெற்றுவிட்டால், பெற்றோர்கள் மீது பெண்களாக இருந்தால் பெண்களுடைய பெற்றோர்களாக இருந்தால் அவர்கள் மீது கடமை, வாலிபர்களாக இருந்தால் உங்கள் மீது கடமை திருமணம் முடிப்பது. கடமை வாஜிபது. சக்தி இருந்ததற்கு பிறகும் திருமணத்தை தாமதப்படுத்தி ஒருவன் தவறான பழக்கத்திலே செல்கிறான் என்றால் அது ஹராம். அவன் வாஜிபை தவறவிடுகிறான், அல்லாஹின் சட்டத்தை தவறவிட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு முதலாவது தேவை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவை என்ன தேவை? முதலாவது மனைவிக்கு நல்ல கணவன், கணவனுக்கு நல்ல மனைவி. வேற ஏதாவது தேவையா? அவ்வளவுதானே. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை? மனைவிக்கு சாலிஹான கணவன் தேவை, சாலிஹான கணவனுக்கு சாலிஹான மனைவி தேவை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெண்ணாக இருந்தால் ஆணை தேட வேண்டும், ஆணாக இருந்தால் பெண்ணை தேட வேண்டும். சாதாரண விஷயத்தை தான் சொல்ற, ரொம்ப அறிவியல் விஷயத்தை சொல்லலையே. ரொம்ப சிந்திக்கிறீங்கன்னு பாக்குறேன். அல்லாஹுடைய மார்க்கம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய வாழ்வின் துணையை தேர்ந்தெடுப்பதற்கு சில வழிமுறைகளை கொடுக்கிறது. ஆணாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் 4 காரணத்திற்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். என்ன காரணத்திற்கெல்லாம்? என்ன காரணத்திற்கெல்லாம்? அழகு. வேற அதுதான் முதல்ல சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, அழகுக்காக. அதற்கு பிறகு வலிமாலிகா, செல்வத்திற்காக, பாரம்பரியத்திற்காக. வலிதீனிகா, அதான் நமக்கு கடைசி. வலிதீனிகா, தீனுக்காக. ஃபர் பிதா சித்தீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவீடுகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் தீனை தேர்ந்தெடுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய கரத்தில் மண்படியட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்கள்? அழகாக உங்களுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஹலால் ஹராமா? ஹலால். உங்களுடைய உள்ளம் எதை அழகு என்று பார்க்கிறதோ அதை நீங்கள் பெண்ணிடத்திலே எதிர்பார்க்கலாம், தவறில்லை, ஹலால் தான். அந்த பெண் குடும்பம் செல்வம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அந்த பெண் செல்வம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஹலால். ஆனா அந்த பெண்ணுடைய செல்வத்தில் வாழ்றது ஹலாலா கேட்டா, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய குடும்ப செல்வத்தில் வாழ்றது ஹலாலா கேட்டா, அதுக்கு வேற பத்துவாக்கள் இருக்கு. பெண்ணிடத்தில் செல்வம் இருக்கு, வசதியான குடும்பமா இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கலாமா? ஹலால். பரம்பரை, அந்த வாப்பா சிஇஓ ஒரு கம்பெனிக்கு, அவருடைய பிள்ளைய கல்யாணம் முடிக்க நினைக்கிறீங்க, ஹலால். அதற்கு பிறகு இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் முதன்மை. எது இருந்தாலும் இது இல்லை என்றால் ஒருபோதும் அந்த பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள். செய்தால் அவ்வளவுதான், அதுதான் தீன். அந்த தீனை தேர்ந்தெடுங்கள். தீனை தேர்ந்தெடுங்கள் என்ன அர்த்தம்? மதீனா யூனிவர்சிட்டியில படிச்ச மாப்பிள்ளையை பார்க்கணும் அர்த்தமா? இல்ல பெரிய மதரசாக்கள் படிச்ச மாப்பிள்ளையை பார்க்கணும் அர்த்தமா? தீன் என்றால் என்ன? தீனை தன்னுடைய வாழ்வில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மணமகனை தேர்ந்தெடுங்கள். தீன் என்றால் அமல். அது கல்வி மட்டுமல்ல, கல்வியை கற்பது மட்டும் தீன் அல்ல, அதை அமல் செய்வது, அதை குணத்தில் கொண்டு வருவது. இப்படிப்பட்ட தன்மையுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் தேடலாம். பெண்ணாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவீடை சொன்னார்கள். அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெண்ணாக திருமணம் முடிக்க முடியாது. வலி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் செய்தால் அந்த திருமணம் சொன்னார்கள், அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படாது. அந்த பெண்ணுக்கு யார்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும்? யார்தான்? அவர்களுடைய வழி வழி என்று பொறுப்பாளர் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு ஆண்மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாமா? விரும்பலாமா? ஐயோ அது பெரிய பாவம், ஐயோ அது பெரிய குற்றம், இப்படி என் பொண்ணை வளர்த்துட்டனே, இப்படி என் பொண்ணு கெட்டு போயிட்டாலே, அதெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை ஹலாலாக ஆக்குகிறது. ஒரு பெண்ணாக வந்து தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மணமகன் இருக்கிறான், அவனை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்பது ஹலால். அல்லாஹ்வுடைய ஹலாலில் ஏன் அந்த பெண் எடுக்கப்பட வேண்டும்? கேட்கலாம். அதை கேட்கும் போது பெற்றோர்கள் அப்படியே பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இன்றைய காலத்தில் அதுவெல்லாம் சாதாரணம். உலகளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய இணையதள கலாச்சாரம் ஒரு ஆண் யார் ஒரு பெண் யார் என்பதை எளிதாக அடையாளம் காட்டிவிடும். அப்படி வாழும் பொழுது ஒரு ஆண் மீது சரியாக ஈர்ப்பு ஏற்படுவது சரியானதுதான். அதை ஹலாலான முறையில் உங்களிடத்திலே வந்து அந்த பெண் கூறினால் வரவேறுங்கள். ஹராம செயலையே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், உங்களிடத்திலே ஒரு மணமகன் பெண் கேட்டு வருகிறான், உங்களுடைய பிள்ளைகளை, அவனிடத்தில் குணமும் மார்க்கமும் இருந்தால், குணமும் மார்க்கமும் இருந்தால், உங்களுடைய பெண் பிள்ளையை அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பங்கள் இந்த பூமியில் ஏற்படும், மிகப்பெரிய பசாதுகள் உருவாகிவிடும். மார்க்க அளவீடு இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவதால் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல தலாக். இந்த கலாச்சாரம் மாறணும். தீன் என்று சொன்னால், மார்க்கம் என்று சொன்னால், ஆலிமா படிச்ச பிள்ளையை தேடி போகக்கூடாது. அது மட்டுமல்ல அளவீடு, ஆலிமா படிச்ச பிள்ளையை திருமணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லல, அது மட்டுமல்ல அளவீடு. தீன் என்றால் வாழ்க்கையில் அதை கொண்டிருப்பது, குணமாக. அந்த பெண்ணுடைய குணம் என்ன, அந்த ஆணுடைய குணம் என்ன, இதுதான் தீனாக முற்படுத்தப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அளவீடை கொடுக்கிறார்கள். அழகிற்கு மார்க்கம் இல்லைங்கிறதுக்காக அழகு போதுன்னு திருமணம் முடிச்சுட்டா எவ்வளவு நாள் அழகா இருப்பான் அந்த பெண்? ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே, நாலு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே, அல்லது 30-38 வயசு அடையிற வரைக்கும் தானே அழகை முற்படுத்தினால் அது முடிந்துவிடும். ஒரு நாள் செல்வத்தை முற்படுத்தினால் அவன் எப்போது வேண்டுமானாலும் ஏழையாகலாம், எப்போது வேண்டுமானாலும் பணக்காரனாகலாம். அல்லாஹ்வுடைய கரத்தில் இருப்பது. பரம்பரையின் கண்ணியத்தை முற்படுத்தினால் அது எப்போது வேண்டுமானாலும் குறையலாம், ஏறலாம். ஆனால் தீன் குணம் அவனுடைய வாழ்க்கையோடு இணைந்திருப்பது. அவன் மரணம் வரை அதோடு வாழ்ந்தால் தான் அவன் வாழ முடியும் முஸ்லீமாக. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காரணங்கள் எல்லாம் பாருங்கள், ஆனால் முற்படுத்துவது தீனை. இது இருந்தால் தான் ஒரு முஸ்லீம் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். இது யாருக்கு? கல்யாணம் முடிக்க போறவங்களுக்கு, அல்லது கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற நம்ம பிள்ளைகளுக்கு. இங்க இருக்கிற பல பேர் கேட்பாங்க, அப்ப நாங்க என்ன செய்யறது? இந்த தேர்ந்தெடுப்பு எல்லாம் மறுபடியும் நாங்க பஸ்ல இருந்து போகணும்னா அந்த அதுக்குரிய பதில் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு இருக்கிற வாழ்க்கையை அப்படி மாத்துங்க இன்ஷா அல்லாஹ். ஹஸன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் ஒரு வருகிறார், என்னுடைய பெண் பிள்ளைக்கு நான் மணமகன் தேடுகிறேன், எப்படிப்பட்ட மணமகனை தேட வேண்டும்? ஹஸன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், நீ உன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஒருவரை மனம் முடித்து கொடு, அவர் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராக இருந்தால். அந்த காரணம் சொல்றாங்க பாருங்க, அவர் உன் பெண்ணை நேசித்தால் கண்ணியப்படுத்துவார். நீ மனம் முடித்து கொடுக்கப்படக்கூடிய அவன் உன் பெண்ணை நேசித்தால் கண்ணியப்படுத்துவான். தக்குவா இருந்தால், அல்லாஹுவின் அச்சம் இருந்தால், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தன்மை இருந்தால், ஒருவேளை அந்த பெண் அவனுக்கு பிடிக்கவில்லை வெறுத்து விட்டால், லம் யஸ்லிம்ஹா, அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் அவன் அநீதம் அளிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு நடைமுறை எம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். நீ பார்க்கிறதா இருந்தா தீனப்பார், நீ பார்க்கிறதா இருந்தா குணத்தப்பார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய பெற்றோர்களே இன்னைக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறாங்க? தீன படிச்சு என்ன செய்ய போறா? சமயக்கட்டில் வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமா? தொழுகிறாளா இல்லையா, நல்ல குணம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்க முடியுமா? நல்ல குடும்பமா, நல்ல படிச்சிருக்காளா, பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்காளா, அல்லது நீ பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்கியா, அது போதும். இப்படி மணமகனும் மணப்பெண்ணும் பார்க்கப்படுவதால் தான் கல்யாணம் முடிச்ச 2 வருஷத்திலேயே கோர்ட்ல வந்து நிற்கிறாங்க. அல்லது இன்னும் ஒரு மோசமான கலாச்சாரம் என்னவென்றால், ஒவ்வொரு ஊருக்குன்னு கலாச்சாரம் வச்சிருக்கோம், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றலாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அது முரண்படாதவரை. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு முரண்படுகின்ற பல கலாச்சாரம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கு, நம்முடைய ஊர்களில் இருக்கு. இந்த ஊரை தாண்டி திருமணம் முடிச்சு கொடுக்கவே கூடாது. ஒரு பெண் விரும்பினால் கூட, ஒரு ஆண் விரும்பினால் கூட ஒத்த கால நிக்கிறாங்க பெற்றோர்கள் பல பேர், முடியவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் யார கை காட்டணும் அவனை தான் நீ திருமணம் முடிக்கணும், நான் யார கை காட்டணும் அவங்களைத்தான் நீங்க கல்யாணம் முடிக்கணும். ஆண்களுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவன் ஏத்துக்கிட்டானோ இல்லையோ, அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நான் தானே உங்களை பெத்தோம், நாங்க தானே உங்களுடைய பெற்றோர்கள், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். நீங்க எஜமானர்கள் இல்லையே, அவங்களுடைய எஜமானன் யார்? அல்லாஹ். அவன் தான் அவங்களுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்று விதிவிலக்கை கொடுக்க முடியும். நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டலாம், அவர்களுக்கு ஒன்றை முன்வைக்கலாம், ஆனால் வற்புறுத்தலாமா? எத்துணை பெண் பிள்ளைகள் என்று வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்த காரணத்தால் தாங்க முடியாம 1 வருஷத்தில் வந்து தலாக்கு கேக்குறாங்க, குலாக்கு கேக்குறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள், நான் என்ன செய்வது, எப்படி வெளியேறுவது இதில்? இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய காலத்தில் இதுவெல்லாம் சர்வ சாதாரணம். தலா கேட்கிறது, ஹுலா கேட்கிறது எல்லாம், ஹுலா கேட்கிறது எல்லாம் இன்னைக்கு காலத்தில் சர்வ சாதாரணம். ஏன் கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது? உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்பதான் உனக்கு கல்யாணம், இவங்களதான் முடிக்கணும், இவங்களதான் நீங்க முடிக்கணும். எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், அப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பாவமான பேச்சு, அதெல்லாம் குற்றமான பேச்சு, உன்னை நான் அப்படி வளர்க்கல. என்ன ஹராம் செஞ்சா? அந்த பெண்ணை அப்படி முன்வைத்தால், அப்படி அந்த பெண்ணை ஒருவன் பெண் கேட்டு வந்தால், அந்த பெண்ணுக்கு யாரும் தெரியாது, அந்த பெண்ணை தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு பெற்றோர்கிட்ட போய் பெண் கேட்டு போறானா, அவ்வளவுதான். அவர் ஐயோ என் குடும்பம் இப்படி கெட்டு போச்சு நிக்கிறார், அதுல என்ன தவறு இருக்கிறது? ஹலால் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண் கேட்டு வரவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்தோழர்கள் பெண் கேட்டு செல்லவில்லையா? அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே, சஹாபிய பெண்களுடைய பெற்றோர்களிடத்திலே. ஹலாலான விஷயம் எல்லாம் சமூகத்திலே இன்று சிரமமாக மாற்றப்படுகிறது, ஹராமான விஷயங்கள் எல்லாம் லேசாயிடுச்சு, ஹராமான விஷயங்கள் லேசாயிடுச்சு. இந்த காலத்தில் பாய் ஃப்ரெண்ட் இல்லாம எப்படிங்க ஒரு பொண்ணு இருக்க முடியும்? இந்த காலத்தில் எப்படிங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம ஒரு பையன் இருக்க முடியும்? அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது இருக்கதாங்க செய்யும், இருக்கட்டும் பரவாயில்ல என்று அனுமதிக்கிறார்கள். கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா போய், இந்த வயசுல என்ன கல்யாணம் உனக்கு, இந்த வயசுல உனக்கு என்ன தேவைப்படுது என்று தவறான வார்த்தைகளை முன்வைத்து ஹராமை அவர்கள் சிரமமாக்கி, ஹராமை அவர்கள் லேசாக்கி, ஹலாலை சிரமமாக்கி விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? குறிப்பா நம்ம மாதிரி நாடுகள்ல பார்த்து வளரக்கூடிய கலாச்சாரம். ஹாலிவுட் பாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அந்த கலாச்சாரத்தில் வழங்கி வளர்ந்து 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 சினிமாக்கள்ல வாழ்ற மாதிரியே கணவன் மனைவி உறவு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அல்லது அவங்க எதை கேள்விப்படுறாங்களோ அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறாங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள போன உடனே அப்படி வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுத்துறாங்க வாழ்க்கையை. திருமணமாக போறவங்களுக்கு சொல்றேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்திலிருந்து இது அப்படியே அத்தி எரிஞ்சிருங்க. இந்த நினைப்பே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது. என்ன தெரியுமா? முதலாவது, இன்னைக்கு பல முஸ்லிமான மார்க்கத்தை படிக்கின்ற ஆண்களும் பெண்களும் நினைக்கிறார்கள், திருமணம் பண்ணா போதும் நான் நல்ல முஸ்லீமா வாழ்ந்துருவேன் அப்படின்னு. திருமணம் என்ன மாத்திரும், என் மனைவி என்ன மாத்திருவா, கணவன் என்ன மாத்திருவா, அல்லது இவன் இந்த பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி போயிட்டா மாறிடுவா, அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு கிடைச்சா மாறிடுவா. யார் சொன்னா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுகணும்னா, ஃபஜ்ர் தொழுகலன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுவாரா? அவர் தன்னை முஸ்லீமாக திருமணத்திற்கு முன்னாலே வார்த்தெடுத்தால்தான் திருமணத்திற்கு பிறகும் எப்படி வாழ முடியும்? ஒரு முஸ்லீமாக வாழ முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல குணத்தோடு அவர் வாழலன்னா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் நல்ல குணத்தோடு வாழ்ந்துருவாரா? முடியாது. நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நிமிடமே மாறணும். கல்யாணம் அதுக்கு ஒரு ஷர்த்தா வைக்கப்படக்கூடாது. இரண்டாவது மிக முக்கியமானது, கல்யாணம் பண்ணா மட்டும் ஃபித்னாலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டுவேன். கல்யாணம் பண்ணா மட்டும் நான் ஜினாலிருந்தோ அல்லது இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்யறதிலிருந்தோ நான் பாதுகாக்கப்பட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ரசூலுல்லாஹ் அது ஒரு வழியா ஒரு காரணமா சொன்னாங்க, அதுதான் தீர்வுன்னு சொல்லல. அதுக்குரிய தீர்வு என்ன? அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம். திருமண வாழ்விற்கு முன்னால் இருந்தால் திருமணம் அவனுக்கு ஜினாவிலிருந்து பாதுகாப்பதற்கு வழியை கொடுக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய அச்சம் இல்லைன்னா ஒரு மனைவி இல்லை, எத்தனை மனைவியை கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய அச்சம் தான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற காரணங்கள், இது போன்ற அசிங்கமான செயல்கள் இருந்தோ எம்மளை பாதுகாக்குமே தவிர கல்யாணம் இல்லை. மூணாவது ரொம்ப முக்கியமானது, கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்போம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணா மட்டும் சந்தோஷமா இருப்போம் நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணாலே அந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அப்படிதாப்பா வாழ்க்கை, அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையான ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் கல்யாண வாழ்க்கையில் நுழைஞ்சிடாதீங்க. கல்யாண வாழ்க்கைங்கிறது சிரமம், கஷ்டம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, சில நாட்கள், சில நேரம், சில நிமிடங்களுடைய பிரிவு, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். என்ன கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்த, ரெண்டு வருஷம் சந்தோஷமா இருந்த, மூணா வருஷம் சந்தோஷத்தை காணோமே அப்படின்னு நினைக்க முடியாது. திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி கொடுக்காது. திருமண வாழ்வோடு குர்ஆன் சுன்னாவும் ஈமானும் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மூத்து வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். நாலாவது, பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு அடிமையா மாறிடுவோம் சொல்லி. எங்களுக்கு என்ன வேலை? சமயக்கட்டில் வேலை. என்ன வேலை? கணவனுக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும், அல்லது மாமியாருக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும், அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும், நாங்க ஒரு அடிமையா மாற போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கும் கொடுக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத்வ ரஹ்மா. பின்னாடி வரும்போது அது நமக்கு புரியும். இந்த மாதிரி திருமண வாழ்வில் நுழையும் பொழுது இந்த ஷர்த்துகள் எல்லாம் நீக்கிறோம். உள்ளத்தில் எதிர்பார்ப்புகளே இல்லாம ஹலாலா வாழ போறோம் சொல்லி திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்க செய்வான். எதிர்பார்ப்புகளோட உள்ள போறதுனாலதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா என்ன செய்யறாங்க? ஏமாந்துடுறாங்க. திருமண வாழ்க்கை ஒரு உருவ ஒரு ஒரு பெயிண்ட வரைகிற மாதிரி, ரெண்டு கலர் இருந்தாதான் அந்த பெயிண்ட் வரும், அப்படியா இல்லையா? இயற்கைய வரைகிற மாதிரி அந்த ரெண்டு பெயிண்ட் இணையலன்னு சொன்னா உருவம் வராது. கண்ணியமான முறையில் அந்த உறவு, இரண்டு உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும். ஒரு வார்த்தையை சொன்ன காதல், லவ், தவறான வார்த்தையா? தவறா பயன்படுத்தப்பட்ட தவறான வார்த்தை. ஐ லவ் யூ சொல்லி ஐ லவ் யூ சொல்லி மனைவிட்ட சொன்னா தவறா? தவறா? தவறா இல்லையா? அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க, இப்ப கேட்டா எங்களுக்கு என்ன ஞாபகம் கேக்குறீங்களா? தவறு இல்லையே, ஹலால் தானே. வேற ஒரு பெண்ணிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னாதான் அவர் அடிக்கணும். ஆனா மனைவிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லலாமா? காதல் ஹலாலான வார்த்தை தானே. அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை குர்ஆனில், திருமண உறவில். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா ரௌதத்துல் முஹிப்பீன் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாப்ல லவ், காதல், முஹப்பத், அல் ஹுப் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில 60 வார்த்தைகளை கொண்டு வராங்க. 60 வார்த்தைகள் காதலுக்கு அரபியில பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி, அதுல ஒரு வார்த்தை தான் மவத்தா. இந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை, உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது. ஏன்? அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் மன நிம்மதியை, அமைதியை தேடுவதற்காக. وجعل بينكم مودة ورحمة, ரொம்ப முக்கியமானது. وجعل بينكم مودة ورحمة, உங்களுக்கு இடையில் மவத்த, நேசத்தையும், ஒரு வித்தியாசமான நேசம் அது, ஒரு வித்தியாசமான காதல் அது, அதையும் ورحمة, ரஹ்மத்தையும் ஏற்படுத்துவதற்காக. அருள், ரஹ்மத் என்றால் அருள். எவ்வளவு காலம் ஒரு மனைவியை முழுமையா நேசிக்க முடியும்? இயற்கையான மனிதர் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு இருந்த குஷி, கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாசம் 3 மாசம் அவருக்கு போன் பண்ணாலே வாய்ஸ் மெயில் தான், உண்மையா இல்லையா? அப்படி இருந்த ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் அப்படி வாழ்வான்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம், அதுக்கு மேல் அன்பு குறையும். அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சர்த்த சொல்றான், என்ன வேணும், என்ன வேணும், ரஹ்மத் வேணும். இப்ப இந்த மவத்தத்தும், இந்த காதலும், இந்த அன்பும், ரஹ்மத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் அமைதியை, மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறார். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல். விரும்பணும், அவங்களை நேசிக்கணும். கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது. எப்ப நேசிக்கணும்? கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு, ஹலாலாக மாறியதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர, வாட்ஸ்அப்ல அந்த ஹார்ட் எல்லாம் அதுக்கு பிறகுதான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹராம். அந்த பெண் அந்நிய பெண் தான். திருமணமுடைய அகது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண். எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது. காதல், இப்ப இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை? முதலாவது, முதல் தேவை, கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும்னு சொன்னா வார்த்தை, போர்டு ரொம்ப முக்கியமானது. ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது. ஒரு மனைவியை பொறுத்தவரை, ஒரு பெண்ணை பொறுத்தவரை, எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள். எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேங்கில் வச்சிருக்கணும்னு நினைப்பார். வேற எந்த பெண்ணை பத்தியும் கணவன் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது. பேசினா என்ன நடக்கும்? நமக்கெல்லாம் தெரியும் என்ன நடக்கும். விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே. ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம அழகா இருக்கோம் எப்ப பார்த்தாலும் மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறேன், நான் உன்ன நேசிக்கிறேன், நான் உன நேசிக்கிறேன், நான் உன நேசிக்கிறேன். 10 நிமிஷம் முன்னாடி நான் சொல்லியிருப்போம், அரை மணி நேரம் சொல்லு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் இதை சொல்லலன்னு சொல்லி. ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள், ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள். நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியிடத்தில் பேசுதல், நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சி படுத்துதல், அந்த மனைவியுடைய அழகை பற்றி புகழ்தல், இதுவெல்லாம் நடக்கும், நடக்கதான் செய்யும். எப்ப நடக்கும்? கல்யாணம் பண்ணி 1 வாரத்தில் நடக்கும். கல்யாணம் பண்ணி 1 வருஷத்தில் நடக்கும். கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் 1 வாரம். அப்போ போன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க, மூணு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார். சமைக்கும் போது இவரே பேசிட்டே சமையலுக்கு உதவி செய்வார். ஒரு வருஷம் போகும், ரெண்டு வருஷம் போகும், ஆபீஸுக்கு போவார், மனைவிட்ட இருந்து கால் வரும், போன் வரும், மதியம் என்னமா சமைக்கிறது, இப்பதான வந்திருக்க, என்ன நோய் நோயின்னு கால் பண்ணிட்டு இருக்க, வைம்பாங்க. இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, இப்ப இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவியிடத்திலே பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும். ஒரு பெண்ணை, பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும். ஒரு பெண் அப்பதான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ட்ரெஸ் புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க. புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும். தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண். தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா நீ எப்போது என் மீது பொருந்திருக்கிறாய், எப்போ என் மேல கோவப்படாம இருக்க, எப்போ என் மேல கோபமா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பேசுறாங்க தன் மனைவிட்ட, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு எப்படி தெரியாது, நான் எப்படி கோபமா இருக்க, நான் எப்போ உங்க மேல பொருத்தமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று. நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு உறவு பாருங்கள், ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம், மனைவி எதை விரும்புகிறாள், எதை கோபத்தோடு நினைக்கிறாள், எதை வெறுப்போடு நினைக்கிறாள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் பரிமாறப்பட்டது, இந்த அன்பு பரிமாறப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் பரிமாறுவோமா? 40 வயசு 45 வயசா இருந்தாலும் ஐ லவ் யூ சொல்றதுல தப்பு இல்லை, டார்லிங் மனைவியை கூப்பிடுறது தப்பு இல்லை, ஹனின்னு மனைவியை கூப்பிடுறது ஹலால் ஹராம் இல்லை, மனைவியை டியர்னு கூப்பிடுறது தப்பு இல்லை, ஹலால். உங்களுக்கு எத்துணை குழந்தை பிறந்தா என்ன, உங்களுடைய முடிகள் எத்துணை நரைகள் வந்தாலும் ஹலால் அது. இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூ நீங்க மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவங்க ராங் நம்பர் நினைச்சிருப்பாங்க, இதுவரைக்கும் சொல்லல. அதனால பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். மனைவியை நீங்க ராணி மாதிரி வச்சீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. மனைவியை நீங்க ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தெருல போற மாதிரி தான் இருப்பீங்க. அப்படிதான் நீங்க கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க, அதுதான் பெண்ணுடைய இயல்பு. அங்க கொடுத்தாதான் திருப்பி கிடைக்கும். ஒரு பெண் நீங்க கொடுங்க நான் தர்றேன் தான் சொல்லுவாங்க ஹலாலான முறையில். அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள், அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள். காதல் முதலாவது அந்த உறவில் அமைந்தால் அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது, இன்றைய காலத்திலே கொடுக்க மறப்பது நேரம். குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான மக்கள் நேரம் கொடுக்கிறதே இல்லை. குறிப்பா இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்றேன். இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, மனைவியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருந்தா சொன்னா அவார்டு கொடுத்தல அவருக்கு, 4 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 5 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 3 பிள்ளை இருக்குது, அதை பார்த்துட்டு மனைவி உட்கார்ந்து இருக்காங்கிறாங்க. இதுவெல்லாம் ஹலாலான வாழ்க்கையா? இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய வாழ்க்கையா? ஒரு இயற்கையான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு இயற்கையாக என்ன தேவை இருக்கிறது என்று தெரியாது? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக வாழ்வதற்கு வழி கொடுத்தும் செல்வம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஹலாலாக வாழாமல் பலர் ஹராமிலே தங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்கைப்ல உட்கார்ந்து பேசுறாங்க, சமூகத்தில் சொல்லப்பட வேண்டும் இதெல்லாம். ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்கைப்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க, இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு போன் கால்ல உரையாடப்படுது. அந்த போன் கால் ரெக்கார்ட் செய்யப்படுது, உங்களுக்கு தெரியுமா? அது எங்க ஸ்டோர் செய்யப்படுது தெரியுமா? ஸ்கைப்ல நீங்க பாக்குறதெல்லாம், நீங்க கேட்கறதெல்லாம், உங்கள் மனைவிய நீங்க கேட்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் எங்க ரெக்கார்டு செய்யப்படுது தெரியுமா? அதை யாரு வேணாலும் பார்க்கலாம், யாரு வேணாலும் கேட்கலாம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணம். ஒரு ஆண் தவறான பழக்கத்திலே சர்வசாதாரணமாக குறிப்பா சொல்லணும், மாஸ்டர்பேஷன் பழக்கத்துக்கு பலர் அடிமைங்க. இன்னைக்கு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பல வாலிபர்கள் திருமணம் முடிச்சு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஹலாலான முறையில் இச்சையை கழிக்க முடியாம இப்படி அல்லாவால் ஹராமாக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமா மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில். நேரம் கொடுக்கலையே மனைவி சொன்னா இவர் வாட்ச கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு. காலையில் 8 மணிக்கு ஆபீஸ் போனேன், 6 மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன். அதுக்கு பிறகு 7, 8, 9, 10 தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன். 10 மணி நேரம் உனக்கு, 12 மணி நேரம் ஆபீஸ்க்கு, மீது உள்ளதான தூக்கம். ஏன் நேரம் கொடுக்கலன்னு சொல்ற? ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல. நீங்க ஒரு 10 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், 12 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், அவங்களோட உட்கார்ந்து இருக்குங்கிற நேரத்தை விரும்பல. எந்த நேரத்தை விரும்புறாங்க? வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, வீட்டில் இருந்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த நேரம் அவங்களுக்கு வேணும். அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம், அவ்வளவுதான். நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும். அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு போன் தாங்க முக்கியம்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா? அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா? இப்போ நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது. இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும். குடும்பத்தோடு உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க, குடும்பத்தோடு உட்கார்ந்து சஹர் செய்யுங்க, குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. நீங்க எப்படி உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க. என்னுடைய வாப்பாக்கு அம்மா தான், என்னுடைய அம்மா தான் முதல் தரம், அது போல என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரம் நினைப்பாங்க. நீங்க உங்களுடைய மனைவிய ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா, அல்லது காபி எடுத்துட்டு வா, அல்லது துணியை துவச்சு போடு, அல்லது வீட்டுக்கு இந்த சமையலை செய்யு சொல்லி ஒரு வேலைக்காரி மட்டும் வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள்? அவங்களுடைய மனைவி நீங்க தான், நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர், வேற யாரும் கிடையாது. வேற யாட்டமை படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பார்ப்போம். பின்னால் மூன்றாவது, குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல. ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும். ஒரு பெண் ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவியை. இந்த நம்பிக்கையில கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு உள்ள நவனாக இன்னைக்கு உள்ள இந்த இணையதள கலாச்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த இருவரும் எதை விரும்புறாங்க தெரியுமா? எங்கிட்ட எல்லாமே இவர் ஓபனா இருக்கணும்னு விரும்புறாங்க. எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது. பேஸ்புக்ல யாரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கிறாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியணும். எல்லாம் எனக்கு ஓபனா இருக்கணும். அதை தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைச்சாலும் அவங்க செய்கிறார்கள். கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது, மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது, என்ன பழக்கம் இதெல்லாம்? உங்கள் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள், சரியான விஷயம். ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன என்ன உள்ளத்தில் இருக்கு? உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு, யாரோட பேஸ்புக்ல சேட் பண்ணிருக்காரு, யாரோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக போன திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையா? இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா? கணவன் இருக்கும் பொழுது போன கேளுங்க, தவறு இல்ல. இப்படித்தான் ஒரு ஷேக்கிட்ட வந்து ஒரு ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். ஷேக், என்னுடைய மனைவி பகல்ல பார்த்தா அவருடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டா இருக்கு, ஆனா இரவுல போர்வைய என் மனைவி போட்டுட்டா அவருடைய முகத்திலிருந்து அப்படி வெளிச்சம் எல்லாம் வெளியேறுது அப்படின்னாரு. இப்ப அந்த ஷேக் சொன்னாரு, உங்க மனைவி உங்களுடைய போனை செக் பண்றாங்க, அந்த போனுடைய லைட்டரு, அதை மூலம் பாருங்க அந்த போர்வையை திறந்துனாங்க. அப்படிதான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவாளாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்பிக்கை கணவன் மனைவியிடத்திலே பரிமாறப்பட வேண்டும். அப்படி கணவன் மனைவி நான் ஓபனா இருக்க தேவையில்லை. மனைவி என்ன பத்தி என்ன தெரியணும், அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் அந்த பெண் தானே, அவ மனைவி தான், அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் தெரிஞ்சிருக்கணும் நினைச்சா அதுவும் தப்புதான். இன்னும் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கணும்னு நம்ம மனைவிக்கு தெரியாது, மறைச்சு வச்சிருக்கோம். ஏன்? அதுல ஒரு காரணமும் இருக்கு. 2 பவுன் 4 பவுன் அடுத்த மாசம் மாறிடும். ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை. ஒரு மனைவிங்கிறவ தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கமானவள், தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரடியாக பார்க்கிறார்கள். ஹிராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள்? கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்தில். சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் நடந்துச்சு சொல்லி யாரை முதன்மையாக்கினாங்க? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிய, தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம், வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களை தான் கால் பண்ணுவோம். மனைவியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நல்லதா இருக்கேன்னு விட்டுருவோம். மனைவியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லதாங்க இருக்கேன் அப்படின்னு விட்டுருவாங்க. இப்ப இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது உங்களுடைய உறவு, உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண்ணவள், உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண்ணவள், அர்ப்பணித்த ஆணவன். இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரி கணவன். தங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுக்கு இருந்த ரொமான்டிக் மாதிரி யாருக்கும் இருக்க முடியாது. ரொமான்ஸ் ஹராம் தான், ஹராமா? மனைவிமார்கள்ட்ட ரொமான்ஸ் இருக்கிறது ஹராமா ஹலாலா? ஹலால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு உது செஞ்சுட்டு மனைவி ஏதாவது துணிய கொடுக்க வருவாங்க, காசை கொடுக்க வருவாங்க, கைப்பிடிச்சா ஐயோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் உது போயிருமே சொல்லி மறுபடி உது செய்வோம். தொட்டாத தொட்டாத என்ன தொட்டாதம்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் மனைவிகளை முத்தமிடாமல் செல்ல மாட்டார்கள். மனைவிகளை எத்தனை வக்துக்கு? அஞ்சு வக்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி மனைவியை கூப்பிட்டு ஒரு முத்தமிட்டுதான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறது. வீட்டுக்கு போறீங்களா, கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு கிஃப்ட், ஒரு ரோஸ், ஒரு ரோஸை வாங்கிட்டு போங்களேன், தப்பு இல்லையே. ரோஸை கொடுக்கற தப்பு இல்லையே. ரோஸை கொடுத்து உன்னை நான் நேசிக்கிறோமா, அல்லாஹ் நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்துட்டு சொல்ற தப்பு இல்லையே. அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இல்லையே. இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபி தோழர்களில் ஒருவர். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க. தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்ல சீவி உள்ள போவாங்க. சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறாய்? போது சொன்னார்கள், எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா? பல பேர் கேட்பாங்க, அதெல்லாம் அந்த காலத்து மனைவி, சஹாபாக்களை சஹாபிய பெண்களை சொல்றீங்க, இந்த காலத்திலாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்து இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள். கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது, மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது, கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது, இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும். இவர்கள் இதை தொடரும் வரை வீட்டுக்கு போகும்போது இரவுல போற ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுனா என்னது? இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி பெண்களுக்கு குறிப்பா சொல்லியாகணும், 2-3 வருஷம் வரைக்கும் தான் தங்களுடைய உடல் அவங்க பாதுகாக்கிறாங்க. உடல் அழக குழந்தை, 2 குழந்தை பிறந்துருச்சா உடல் அப்படி விட்டுறாங்க. ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்ப ஃபிட்னஸா, பாடிய நல்லா ஷேப்பா வச்சிருக்காங்க பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு அதான ட்ரெண்ட், நல்ல ஃபிட்னஸா இருந்தா நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய உறவு 2-3 வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான். அவர் தக்பீர் கேட்டா இங்க தான் நிற்கும் தராவிக்கு. சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட உடல் அமைப்பு மாறுகிறது. இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும், மனைவி தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும். எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டு சில ஆண்டுகளிலேயே வேறு உறவை தேடி போகக்கூடிய அளவிற்கு இன்று பல ஆண்கள் மாறி வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. நாளைக்கே போய் ஃபிட்னஸ் கிளப்ல அட்மிஷன் போட்டுருங்க. உண்மையான ஒரு அன்பிற்கு ஒரு அழகான நிகழ்வை படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது சஹாபாக்களுடைய வரலாற்றில். அபுத்தர்தா ரழியல்லாஹு அன் அன்சாரி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இவங்களுக்கு யாரோட தோழ தோழமை அமைச்சு வச்சாங்க? அபுத்தர்தாவோட ரழியல்லாஹு அன். சல்மான் அல் ஃபாரிசி, ஃபாரிஸ் நாட்டைச் சேர்ந்த சல்மான் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைத்தார்கள். சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு முறை அபுத்தர்தா அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்முத்தர்தா நிக்கிறாங்க அங்க ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால். எப்படி நேரடியா பார்த்தாங்கன்னு கேட்போம்ல, இப்ப ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் உம்முத்தர்தாவை அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்முத்தர்தா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்களுடைய தலைமுடி எல்லாம் கொஞ்சம் களைஞ்சிருக்கு. இப்ப கேட்கிறாங்க உம்முத்தர்தாவை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் உங்களை அலங்கரிக்காம இருக்கீங்க? இப்ப சொன்னாங்க, அஹூக அபுத்தர்தா இலைஸ லஹு ஹாஜதுன் ஃபித் துன்யா. அபுத்தர்தாவுக்கு இந்த துன்யால என்ன தேவை இருக்கு? அவர் எப்பவுமே இபாதத்து இபாதத்திலே வாழ்றாரு, அவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னாங்க. இப்போ சல்மான் அல் ஃபாரிசி எப்படியாவது அபுத்தர்தாவுக்கு இதை உணர்த்தி ஆகணும்னு சொல்லி அந்த வீட்டில் தங்குறாங்க. உணவு வைக்கப்படுது சல்மான் அல் ஃபாரிசிக்கு முன்னாடி. அபுத்தர்தா உள்ள வர்றாங்க. சல்மான் அல் ஃபாரிசி சொல்றாங்க அபுத்தர்தாவை பார்த்து, அபுத்தர்தா வாங்க சாப்பிடுவோம். அபுத்தர்தா சொன்னாங்க, நான் நோன்பாளி, நஃபிலான நோன்புதானே, விருந்தாளி வந்திருக்கும் பரவாயில்ல, நோன்பு மூடிங்க சாப்பிடுங்க. சாப்பிட்றாங்க. இரவுடைய நேரம் வருது. அபுத்தர்தாவும் சல்மான் அல் ஃபாரிசி ரழியல்லாஹுன்ஹுமா ரெண்டு பேரும் தூங்க போறாங்க. சல்மான் அல் ஃபாரிசி தூங்கக்கூடிய நிலைமை வந்ததுக்கு பிறகு அபுத்தர்தா எழுந்து துள ஆரம்பிச்சாங்க. முதல் இரவுலேயே, இரவுடைய முதல் நேரத்திலேயே சல்மான் அல் ஃபாரிசி ரழியல்லாஹுன்ஹு சொன்னாங்க, அபுத்தர்தா கொஞ்சம் வாங்க உட்காருங்க தூங்க. முதல் இரவுல வாங்கணும்னு அவசியம் இல்லை, தூங்க. தூங்க வச்சாங்க. சல்மான் அல் ஃபாரிசி கொஞ்சம் கண்ணு மூடினதுக்கு பிறகு மறுபடியும் எழுந்து துள ஆரம்பிச்சாங்க. அபுத்தர்தா தூங்குறீங்களா இல்லையா, தூங்க. கடைசி மூன்றாவது இரவு வந்துச்சு. அபுத்தர்தாவை எழுப்புறாங்க சல்மான் அல் ஃபாரிசி, வாங்க இப்ப தொழுவோம், இதான் தொழுறதுக்கு சரியான நேரம், இப்ப தொழுவோம், இரவு முழுக்க தொழணும் இல்லையே. அப்போது சொன்னார்கள், அபுத்தர்தா உன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, ஒவ்வொன்றின் கடமையும் நீ கொடுத்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்க சல்மான் அல் ஃபாரிசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் உண்மையை சொன்னார். ஆமா, அவர் சொன்னது உண்மைதான். மனைவிக்கு கடமை இருக்கிறது, அதை அபுத்தர்தா நிறைவேற்றியாக வேண்டும் அல்லாஹ்வுடைய கடமையோடு. என்ன ஒரு நீதமான மார்க்கம் பாருங்கள். அபுத்தர்தா உம்முத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சிறந்த கணவன் மனைவி. உம்முத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரும்பான்மையான பிரயாணங்கள் இருக்க ஆசைப்பட்டாங்க மார்க்க கல்விக்காக. ரெண்டு பேரும் இந்த தீனோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவ்வளவு போராடினார்கள். சிறந்த கணவன் மனைவியாக அதற்கு பிறகு வாழ்ந்து காட்டினார்கள். கடமைகளை நிறைவேற்றி அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண நேரம் வருகிறது. உம்முத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹா அபுத்தர்தா அவர்களுடைய அருகில் இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அவங்களுடைய மரண நேரத்தில் தன்னுடைய கணவனை பார்த்து, என்னுடைய கணவரே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில என்ன பெண் கேட்டி என்னுடைய வாப்பாட்ட போய் நின்னீங்க, நீங்க என் வாப்பா உங்களுக்கு என்ன திருமணம் முடிச்சு கொடுத்தாரு, அல்லாஹிடத்தில் நான் துஆ செய்யறேன், சொர்க்கத்தில் அல்லாஹ் எமக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி, சொர்க்கத்திலேயும் நம்ம கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று அதற்காக உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் எப்படி இருந்தோமோ அது போல சொர்க்கத்திலையும் நீங்க என்னுடைய கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனைவி கணவனை புகழ்ச்சிக்காக அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு தெரியும். அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமானதற்கு பிறகு அந்த உம்முத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹாவை யார் பெண் கேட்டு வருகிறார்கள் தெரியுமா? ஒரு ஹலீஃபா முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு பெண் கேட்டு வர்றாங்க. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அன்ஹுவுக்கு சொல்லி அனுப்புறாங்க, உண்மையான காதலை பாருங்கள், கணவனை அவர்கள் உண்மையாக நேசித்த விதத்தை பாருங்கள், வாழும் பொழுதும் மரணித்ததற்கு பிறகும் இல்லை, நான் ஒருபோதும் உங்களை இந்த துன்யாவில் நான் திருமணம் செய்ய முடியாது, அபுத்தர்தாவை சொர்க்கத்திலே நான் திருமணம் செய்வதாக வாக்களித்து விட்டேன், இன்ஷா அல்லாஹ் அதற்காக நான் இந்த துன்யாவிலே உங்களோடு என்னால் இணைய முடியாது. ஒரு ஹலீஃபாக்கு சொல்லி அனுப்புறாங்க, சுபஹான் அல்லாஹ், என்ன ஒரு நேசம், என்ன ஒரு பாசம் பாருங்கள், என்ன ஒரு காதல் இது, இதுவல்லவா எமக்கு முன்மாதிரி காதலாக முன்வைக்கப்பட வேண்டும். அன்னைக்கு சினிமா நடிகைகளும் நடிகர்களும் ஒரு பணத்திற்காக காசுக்காக நடிக்கக்கூடிய நடிப்பு எமக்கு முன்மாதிரியா தெரியுது. காதலுக்கு இந்த மாதிரி வாழணும்பா அப்படின்னு அவங்கள முன்மாதிரியா காட்டுறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான அடுத்த தேவை மரியாதை, ரெஸ்பெக்ட். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். கல்யாணம் ஆனதுல இருந்து மூத்தார வரைக்கும். ஆனா இன்னைக்கு 2 வருஷம் நல்ல கவனிப்பு, 3 வருஷம் நல்ல கவனிப்பு, 4வது வருஷம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, அவ்வளவுதான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதான் நிலைமை. பெருநாளைக்கு கல்யாணம் முடிக்கிற முன்னாடியே 10 புடவை எடுத்து வச்சிருப்பாரு இவரு. அடுத்த பிறநாளைக்கு நீ போடுறதுக்கு இப்பவே புடவாங்க வச்சுட்டோமான்னு சொல்லி அவங்க மாமியாட்ட சொல்லுவாரு. உங்க மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பிறநாளைக்கு புடவாங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லி. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போன ரமதான்ல எடுத்த புடவை 1 தடவைதானே கட்டுனீங்க, அதே கட்டுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாரு. 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு மனைவி கணவன் இடத்திலே அப்படித்தான், கணவி கணவன் மனைவி இடத்திலே அப்படித்தான். இந்த மரியாதைகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அல்லது ஒரு பயமா உருவாகிறது. அது யாருக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு, யாருக்கு பயப்படுறாங்க? கணவன் மனைவிக்கு பயந்த காலம் மாறி போச்சு. இப்போ மனைவிக்கு கணவன் பயப்படுறாங்க. கணவன் மனைவிக்கு பயப்படாதவங்க எல்லாம் எழுந்துருங்க, கையை உயர்த்துங்க, எழுந்துருக்க கூடாது. மிஸ்ரில் இப்படிதான் ஒரு போட்டி நடந்துச்சான். கணவனுக்கு மனைவிக்கு பயப்படாத கணவர்கள் எல்லாம் இந்த லைன்ல வந்து நில்லுங்க. யாரு பயப்படுறாங்களோ அவங்க மட்டும், பயப்படுறவங்க எல்லாம் லைன்ல வாங்க, பயப்படாதவங்க எல்லாம் இன்னொரு லைன்ல நின்னுங்கன்னு சொல்லி. அந்த அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே மனைவிக்கு நாங்க பயப்படுறோம் அப்படின்னு ஒரு லைன்ல வந்து நின்றுட்டாங்க. ஒத்துக்கறோம் நாங்க, நீ வீடியோ காமிச்சிடாதீங்க, அப்ப எங்க வீட்டுக்கு போனா நிலைமை வேற மாதிரி ஆயிரும், நாங்க நின்னுக்கிறோம் அப்படின்னு ஒரு லைன்ல நின்றுட்டாங்க. நாங்க எல்லாம் பயப்படுற கூட்டம் சொல்லி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓரத்துல நின்னாராம், பயப்படாத கூட்டத்துல. அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், எவ்வளவு பெரிய வீணப்பாய, இந்த காலத்தில் இருந்தும் மனைவிக்கு பயப்படாம வாழ்றாரு சார் அப்படின்னு சொல்லி அவட்ட போய் கேட்டாங்க. உங்களுக்கு தாங்க அவார்டு, நீங்க தான் இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர். அவர் சொன்னாரா, என் மனைவி இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க இங்க நிக்க சொல்லி, அதனாலதான் நிக்கிறேன்னு. இப்படித்தான் எனக்கு நிலைமை இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்படுத்துவானாக. கணவன் இந்த மரியாதையை சதா நேரமும் எதிர்பார்க்கிறான், பயத்தை அல்ல, பயந்து செய்யறதை இல்ல. ஆனா இன்னைக்கு இது இவனுக்கு வெளியே கிடைக்குது. 2 வருஷத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு டெய்லி போனா ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து, குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க சார், சாப்பிட்டீங்களா சார் கேட்கிறாங்க. ஃபிளைட்ல உட்கார்ந்த ஏர் ஹோஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணி வேணுமா அல்லது வேற ஏதாவது வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும், நல்லா இருக்கீங்களா, ரிலாக்ஸா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஒரு டீ கொட்டினா கூட இவர் பரவாயில்ல 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 பாரு. ஆனா மனைவி டீ கொட்டினா நடக்கிறது வேற. இப்படி அவர்களுடைய மரியாதை எல்லாம் வெளியில் கிடைக்கிறது. இந்த வெளியில கிடைக்கக்கூடிய மரியாதை அன்பை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்து எங்கெங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா அவர் எதை விரும்புவார், எதை விரும்புவார், வெளியில கிடைக்கிறதா விரும்புவார், உண்மையா இல்லையா? அப்ப உங்களுக்கு காதல் மரியாதை அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதல்ல வீட்டில இருந்து வெளிப்படுத்தப்பட்டாத நிரந்தரமா இருக்கும் அது, அப்பதான் அது உறுதியாகும். அது இல்லை என்றால் உறுதியாகாது. அவர் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வார். அதுபோல்தான் மனைவியும் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான தேவை, மிக முக்கியமானது, அதற்கு பிறகு நன்றியோடு நடந்து கொள்ளுதல் கணவனும் மனைவியும். ஒரு 2 வருஷம் நன்றியா இருப்பாங்க, எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்ச காலம் தாங்க, அப்படிதான் பாக்குறோம் குடும்ப உறவுகளை. கொஞ்ச காலத்துக்கு பிறகு திருப்தி இல்லாத மாதிரிதான் இல்ல மஷா இல்ல. பெரும்பான்மையான மக்கள் வர்றாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு தனி ரூம்ல உட்கார வச்சு உங்க மனைவியை பத்தி சொல்லுங்கன்னா அவ்வளவுதான், அவர் அழுது புலம்பிடுவார். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இந்த நன்றி கணவன் மனைவியிடத்திலே காட்டப்பட வேண்டும். உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது, உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதை செய்யுங்கள். அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் எடுப்பதற்கு முன்னால் யோசிச்சு பாருங்க, என்னதான் உங்க மனைவி செய்யட்டும், உங்களுக்கு உங்க மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க, மனைவிமார்களே எப்படி இருக்கும்னு சொல்லி, என்ன ஆகும்னு சொல்லி. விதவையாக ஆகிய பெண்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும் அந்த வாழ்க்கையுடைய அருமை என்னவென்று. அந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் செய்ய நினைத்தோம் ஆனால் செய்ய முடியலையே, அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தை அப்ப புரியும். நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த அருளும் தெரியாது, நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒன்னு பெருசா தெரியும், கிடைச்சிருச்சுன்னா அது சாதாரணமா இருக்கும் தானே, அப்படியா இல்லையா? எல்லாத்திலயும் அப்படிதான். துன்யால BMW கார் வாங்குறது அவருக்கு லட்சியம்னா, வாங்கிட்டார்னா அதுக்கு பிறகு என்ன கார் இருக்கோ அதை தேடிதான் போவார், அங்க நிக்க மாட்டார. iPhone 7 வந்தா 7S+ இப்படிதான் போய்கிட்டே இருப்போம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை உணரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பாடமாக படிப்போம். பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும், யாராக இருக்க முடியும்? கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஏன் அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லாவை கல்யாணம் முடிக்கல, மற்ற மனைவிமார்களா நுபுவத்துக்கு பிறகுதான். ஆனா ரசூல்லாவை ஒரு நபின்னு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல. தங்களை விட செல்வத்தில் கூடுனவங்களும் இல்ல, அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவ்வளவுதான். வியாபாரத்தில் நேர்மை, குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர், உண்மையாளர். இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டாள். நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபுவத்துக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா உடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள். 1000 உதாரணங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்திய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் கதீஜா அவர்கள் மீது அவர்கள் நாங்கள் நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல. வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை கதீஜா ரழியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புவாங்க. தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி. ஒரு முறை கதீஜா ரழியல்லாஹு பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்காங்க, புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு. கேட்டாங்க ரசூலுல்லாஹை, கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணையும் நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான பதிலை, தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை உணர்த்துகிறார்கள். எப்படி? ஆயிஷா, யார் தெரியுமா அந்த பெண்? கத் ஆமன்து பி இத் கஃபர பி அன்னாஸ், என்னை ஈமான் கொண்டால் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, வசத்தகனி, என்னை உண்மைப்படுத்தினால், நான் உண்மையாளர் என்று கூறினாள், ரழியல்லாஹு அன்ஹா, மக்கள் என்னை பொய்ப்படுத்திய பொழுது, மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, ஒதுக்கிய பொழுது, அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டாள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான். எதை செய்யாம இருக்கட்டுங்க, உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு, அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி வார்த்தை, அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான். உங்கள் மூலம் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நியமம் தெரியுமா? குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க, ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா? உங்க குழந்தை இல்லாத பெண்களிடத்திலே சென்று அந்த குழந்தையை பெற்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்திலே சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி செலுத்த வேணா? நாங்க மட்டும்தான் நன்றி செலுத்தணுமா? அப்ப மனைவிமார்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேணாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன், அவர்கள் மறுப்பாளர்களாக இருந்தார்கள், மறுப்பாளர்களாக இருப்பார்கள். இருந்த காரணத்தால் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள், யக்ஃபுர்னு பில்லா, அல்லாஹ்வை மறுத்த காரணத்தால் அவர்கள் சொர்க்கத்து நரகத்தில் இருந்தாங்களா அவ்வளவு அதிகமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் கணவன்மார்களுக்கு மறுத்தவர்களாக நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்த காரணத்தால். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள்? அவ்வளவு காலம் அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நலவை செய்திருப்பான், ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும், அப்போது அந்த பெண் சொல்வாள், மா ரஐது மின்க கைரன் கத்து, பல பேர் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை, உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்கல என்றுவா. இப்படி அந்த பெண், சாதாரண வார்த்தை இல்ல, இப்படி அந்த பெண் கூறுவாள், இப்படி கணவனுக்கு நன்றி இல்லாத பெண்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதியாக இந்த விஷயங்களை கூறி முடிக்கிறேன், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி, உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் தான், அவ்வளவுதான். நீங்க தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, தஅவா செய்யுங்க, என்ன வேணாலும் செஞ்சுங்க, உங்களுடைய மனைவி இடத்திலே நீங்கள் சிறந்த கணவராக இல்லை என்றால் சிறந்த மனிதர் நீங்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சான்று. அது போல பெண்கள், ஐயும் ஜன்னா, எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள். சுபஹானல்லாஹ். கணவனின் பொருத்தம் இருந்தால் சொர்க்கம், கணவனின் பொருத்தம் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை. இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை அமைத்த முறையே இதுதான். கணவனும் மனைவியும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி இருவர் ஒருவருடைய பொருத்தத்தை, ஒருவர் மற்றொருவருடைய பொருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பரிமாறி தங்களுடைய மரணம் வரை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள். குர்ஆனில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரம். கண்ணியத்துக்குரியவர்களை, அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக எமக்காக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் ஆக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க, அதை புரிஞ்சா. அழகு, காசு, பணம் இது மட்டும் இல்லை வாழ்க்கை. அந்த பெண்ணிடத்திலே தீன் இருந்தால், அந்த ஆண்டத்திலே தீன் இருந்தால் அது போதும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு ரெண்டு பேரையும் அங்க போனாங்க. அழகு முக்கியம் இல்ல, வயசு முக்கியம் இல்ல, என்னெல்லாம் அது, ஒவ்வொரு நாளும் அந்த அழகு அதிகரிச்சுட்டே இருக்கும், வயசு கூடாது, வாலிபம் மாறாது, நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை இணைத்து வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட குடும்பங்களாக எம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்குவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன். بارك الله لكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته